அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 5:1-4 தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ரோமர் 5:1-4 புதிய ஏற்பாட்டு பக்கம் 212. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஜெபிப்போம். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள தேவனே, கர்த்தாவே, நீர் இந்த எழுதி தந்த உங்களுடைய வார்த்தையில் இருந்து நீர் உங்களுடைய ஜனங்களுக்கு சொல்ல இருக்கின்ற இந்த செய்தியை நீர் அவர்களுக்கு தெளிவாக சொல்லி அவர்களுக்கு தவறீர் அது இருதயத்திலே அது படிந்து அவர்கள் கீழ்ப்படியத்தக்கதான வகையிலே ஆவியானவர் மூலமாக நீர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் கடந்த முறை நாங்கள் விசுவாசத்தை நாங்கள் எப்படியாக அதிகரிக்க பண்ண முடியும் என்று நாங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் இந்த விசுவாசம் என்கின்றது ஒரு மனுஷனுடைய வாழ்விலே ஒரு மிக முக்கியமானது ஒன்று என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் இங்கு விசுவாசம் இல்லாதவர்களாக நாங்கள் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆனபடியாலே இந்த விசுவாசம் என்கிறது மிக மிக முக்கியமானது ஒன்று. ஆக நாம் கடந்த கிழமை நாங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டோம் என்றால், நாங்கள் இந்த விசுவாசத்தை அதி உன்னத முக்கியமுள்ள அந்த விசுவாசத்தை என்னுடைய உங்களுடைய வாழ்விலே அது நித்திய ஜீவனை தருவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அது எப்படி என்று சொன்னால், நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு தேவனை பற்றுகின்ற அறிவை நாங்கள் வளர்ந்து நாங்கள் தேவனுங்களுக்கு சொன்னபடியாக நாங்கள் அதை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபித்து அந்த கேட்ட சத்தியங்களின்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கின்றதுனாலே எங்களுடைய இந்த விசுவாசத்தை நாங்கள் என்ன செய்ய முடியும், அதிகரிக்க பண்ண முடியும் என்று கற்றுக்கொண்டோம். அவை நாங்கள் இன்று கற்றுக்கொள்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த விசுவாசமானது எங்களிலே அதிகரிக்கப்படுகின்றதா அல்லது எங்களுடைய விசுவாசம் எந்த நிலையிலே நிற்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, நாம் சில வேளைகளிலே சொல்லுகிறோம், நாங்கள் 35 வருஷமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் 25 வருஷமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நான் தேவனை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 40 வருஷங்கள் ஆகிறது என்று கணக்கு சொல்லுவார்கள். ஆனால் தேவன் இந்த கணக்கிலே அவர் பிரியமுள்ளவராக இருக்கின்றவராக இல்லாமல், நீங்கள் எப்ப ரட்சிக்கப்பட்டீர்களோ அதிலிருந்து நீங்கள் தேவனை பற்றுகின்ற அறிவிலே எப்படியாக நீங்கள் வளர்ந்தீர்கள் என்பதையும், அது உண்மையாகவே இந்த விசுவாசம் உங்களிலே ஒரு கனியை அது தந்ததாக இருக்கிறதா என்பதையுமே தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசிகள் என்று உங்களுடைய வாயினாலே சொல்லுகிறதை தேவன் அங்கு எதிர்பார்க்கிறவராக அல்லாமல் அது உங்களுடைய உள்ளான இருதயத்திலும் வெளியான செயற்பாட்டிலும் அந்த விசுவாசத்திற்கும் உங்களுடைய செய்கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை தேவன் எப்பொழுதும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 13 ஐந்தாவது வசனத்திலே 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று உங்களை நீங்கள் சோதித்து அறியுங்கள். உண்மையாகவே உங்களுடைய இருதயத்திலே விசுவாசம் இருக்கின்றதா? நீங்கள் கிறிஸ்துவிலே கிறிஸ்து விரும்பினது போல வேதம் சொல்லுகிறது போல விசுவாசம் உங்களிடத்திலே இருக்கின்றதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைய காலையிலே கூட நான் உங்களோடு தியானிக்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய விசுவாசத்தினுடைய அந்த நிலைமையை நீங்கள் ஆராய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவிற்கு உங்களுடைய வாழ்விலே விசுவாசத்தை கொண்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், நீங்கள் ஏதோ விசுவாசத்திலே பெரிய மலைகள் என்று. ஆனால் தேவனுடைய வருகையிலே தான் தெரியும் நீங்கள் எவ்வளவிற்கு குழிகள் என்று. ஆகவே அருமையானவர்களே, இன்றைய நாளிலே நானும் நீங்களும் சேர்ந்து கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால், எங்களிடத்திலே விசுவாசம் எப்படியான ஒரு விளைவை எப்படியான ஒரு நன்மையை தருகின்றது? உண்மையாகவே அந்த விசுவாசத்திற்கு நான் பாத்திரவானா? என்னுடைய விசுவாசம் காணுமா? என்னுடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்க வேண்டுமா என்று நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஆகவே இங்கே எபிரேயர்களே கூட வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆகவே அதனால் அருமையாளர்களே, இந்த விசுவாசம் உவளத்திற்கு முக்கியம் என்பதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கே 6 காரியங்களை மிகவும் சுருக்கமாக பார்ப்போம். இந்த விசுவாசம் எப்படியாக நாங்கள் அதை அறிந்து கொள்ளுகின்றது, இந்த விசுவாசமானது அதிகரிப்பதனால் எங்களுடைய வாழ்விலே என்ன நன்மை கிடைக்கும், அது உண்மையாகவே எங்களுக்கு கிடைத்திருக்கின்றதா என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளிருக்கின்றோம். முதலாவது, இந்த விசுவாசமானது எங்களிடத்திலே இருக்கின்ற வேளையிலே இங்கு தேவனுடைய கோபமானது அங்கு தீர்க்கப்படுகின்றதாக இருக்கும். எங்களிடத்திலே விசுவாசம் இருக்கின்ற வேளையிலே தேவனுடைய கோபம் அங்கு தீர்க்கப்படும். அது எப்படி? அதற்கு முன்பதாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவ இங்கே ரோமர் 17:17 அதையே சொல்லுகிறது. என்னவென்றால், விசுவாசத்தினாலே உண்டான தேவ நீதி. நீங்க பாருங்கள், ரோமர் 17:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவை இங்கு தேவ நீதியை பற்றி அங்கு பேசுகின்றது. இந்த விசுவாசம் என்ன செய்கிறது? தேவனுடைய நீதியை அது எங்களுக்கு தருகின்றது. எப்படி என்றால், நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றோம். எப்படி நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம்? எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் கொண்டவர்களாக இருந்த வேளையிலே தேவன் எங்களை நாங்கள் நீதி என்று நீதிமான்கள் என்று அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் அங்கு அறிக்கை செய்கின்றார் எங்களை பார்த்து. அது எப்படி? எங்களுடைய சொந்த கிரிகைகளினாலேயோ இல்லை, என்னவென்றால் நாங்கள் பாவிகள் என்று நாங்கள் உணர்ந்து எங்களுடைய பாவத்திற்கு முன்பு எங்களுடைய பாவங்களை நாங்கள் சிந்தித்த வேளையிலே எங்களாலே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதவர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் உணர்ந்த வேளையிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எப்படி? எங்களுடைய இந்த கொடூரமான இந்த பாவத்திற்கு,
நாங்கள் செய்த இந்த செய்து கொண்டிருக்கிற இந்த அக்கிரமங்களுக்கு, நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற கொடூரமான எங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் நான் யோசித்து பார்க்கின்ற வேளையிலே, இங்கே இயேசு கிறிஸ்து ஒருவரே என்னை மன்னிக்க போதுமானவர் என்ற அந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் உள்ளாக வருகின்ற வேளையிலே, கிறிஸ்து என்ன செய்கிறார்? எங்களுடைய சகல பாவங்களையும் அவர் தன் மீது போட்டு, அந்த பாவத்தை அவர் சிலுவையிலே அவர் கொன்று, இப்பொழுது அவர் எங்களுக்காக தேவனுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? பலி செலுத்தி அதை பாவத்திற்கு நிவாரணத்தை அவர் செலுத்தினபடியாலே தேவனுடைய கண்ணிலே இப்பொழுது எங்கள் மேலே கோபம் இல்லை. ஏனென்றால் அது கிறிஸ்து மேலே என்ன செய்யப்பட்டது? அது போடப்பட்டு அது தீர்க்கப்பட்டது. அவ இங்கு கிறிஸ்து மேலே இந்த கோபமானது, தேவனுடைய கோபமானது விழுந்தது. அவ இங்கு தேவனுடைய கோபமானது எங்களுக்கு இருந்த கோபத்தை எப்படி தீர்த்தது? அது எங்களுடைய விசுவாசத்தினாலே. பாருங்கள், இங்கு ரோமர் 5:9 சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்னவாம்? நாங்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது என்றால், இத்தேவனுடைய கோபமானது எங்களுக்கு இல்லாமல் போனது எப்படி என்றால், எங்களுடைய விசுவாசத்தினால். இது அருமையாக ஒருவரும் அதை யோசிக்கின்றது இல்லை. எங்களுடைய விசுவாசம் என்ன செய்தது? தேவனுடைய கோபத்தை அது தணித்தது. நாங்கள் கிறிஸ்து மேலே கொண்டிருந்த அந்த விசுவாசம், தேவன் பிதாவாகிய தேவனில் இருந்த அந்த கோபத்தை அது தணித்தது என்பதை வேதம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத் தருகின்றது. நீங்கள் எபிரேயர் 11:34 மிகவும் தெளிவாக கூறுகின்ற காரியம் என்னவென்றால், எபிரேயர் 11:34 அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள். யாரு? விசுவாசத்திலே, இங்கே விசுவாசத்திலே சாட்சியிடுகின்ற விசுவாசத்தினுடைய வீரர்கள் என்ன செய்கிறது? தேவனுடைய கோபத்தை அந்த விசுவாசம் என்ன செய்ததாம்? அது தனித்தது. ஆகவேதான் அருமையானவர்களே, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் கொண்டு அந்த உன்னதமான அந்த விசுவாசம், தேவனுடைய கோபத்தை எங்கள் மேலே அது தணித்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? நீங்கள் இங்கு முதலாவது ரோமர் 1:10 இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே நாங்கள் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்றால், எங்களுக்கும் தேவனுக்கு இப்ப என்ன இல்லை? கோபங்கள் இல்லை, சமாதானம் பெற்றிருக்கின்றோம். அவை இந்த சமாதானத்தை நாங்கள் எப்படியாக பெற்றுக் கொண்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே, வேதம் தெளிவாக சொல்கிறது பாருங்கள், விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கின்றோம். அருமையானவர்களே, நாங்கள் ஏன் எங்களுக்கு விசுவாசம் வேண்டும்? நீங்கள் ஏன் தேவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும்? ஏன் நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் மீறுகின்ற வேளையெல்லாம் நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கொடுங்கள் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் தேவனோடு என்ன செய்ய வேண்டும்? சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு விரோதமானவர்களாக போய் தேவனுடைய கோபத்தை நீங்கள் சம்பாதிக்க கூடாது என்பதற்காக சொல்லுகின்ற காரியம் என்றால், நீங்கள் விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக இருக்கின்ற வேளையிலே நீங்கள் தேவனுடைய கோபத்தை நீங்கள் தீர்த்தவர்களாய், அவரோடு சமாதானம் உள்ளவர்களாக நீங்கள் வர முடியும். வறுமையானவர்களே, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் அதை உணர்ந்திருக்கின்றீர்களா? நீங்கள் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு கொடூரமான பாவிகள் என்பதை நீங்கள் உணர்ந்து, எவ்வளவுக்கு கொடூரமான பாவிகள் என்பதை நீங்கள் சிந்தித்தும், தேவன் அந்த சமாதானத்தை அவரிலே விசுவாசத்தினால் எனக்கு தந்தார் என்றதை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் அனுபவித்ததுண்டா? ஏனென்றால் இந்த விசுவாசம் இல்லாமல் அருமையானவர்களே உங்களுக்கு எந்த வகையிலும் பரலோகராட்சியம் இல்லை. இரண்டாவதாக விசுவாசம் அதிகரிப்பதினாலே, இந்த விசுவாசமானது எங்களிலே அதிகரிக்கும் போது இன்னொரு விஷயம் உங்களுடைய வாழ்விலே அது நடக்கும். இந்த விசுவாசமானது எங்களிலே அதிகரிக்கும் போது அல்லது விசுவாசமானது எங்களுக்கு உறுதியாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் இரண்டாவதாக என்ன செய்யும் என்றால் அது தேவனுக்கு பிரியமான ஆராதனையை அது ஏற்படுத்த பண்ணும். மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். இன்று அநேகரால் இது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சத்தியம். அருமையானவர்களே, எபிரேயர் 11 அதிகாரத்திலே 4 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். என்னதை பற்றி கதைக்கின்றது இது? தேவனுடைய ஆராதனையை பற்றி கதைக்கின்றது. அவங்க விசுவாச வீரர்களை, விசுவாச வீரர்களுடைய சம்பவத்தை தேவன் சொல்லுகின்ற வேளையிலே அவர் அங்கு ஆதாமிலே தொடங்கவில்லை. தான் படைத்து தான் சிருஷ்டித்து தான் மன்னித்த இந்த ஆதாமோடு தொடங்கவில்லை. பாருங்க, என்னத்தோடு தொடங்குகின்றார்? காயினோடு தொடங்குகின்றார். ஏனென்றால் இந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சி, இந்த விசுவாசமானது அது ஆராதனையிலே அது தங்கி இருக்கின்றதாக தேவன் அதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். என்னவென்றால் இங்கே விசுவாசம் நம்மிலே அதிகரிக்கும் போது நாங்கள் தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமான ஆராதனையை எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற விருப்பை தேவன் எங்களுக்கு அதிகரிக்கின்றவராக இருக்கின்றார். அவை இங்கே தேவனுடைய விசுவாசத்தை நாங்கள் எங்களிடத்திலே அதிகரிக்கின்ற வேளையிலே நாங்கள் தேவனுக்கு முன்பாக சரியான வகையிலே இந்த ஆராதனைகளை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றார். ஆகவே அருமையானவர்களே, நாங்கள் சரியான முறையிலே தேவன் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தந்த வகையிலே, தேவன் எனக்கும் உங்களுக்கும் கட்டளையிட்ட பிரகாரமாய் நாங்கள் ஆராதனையை மெய்த்தேவனுக்கு நாங்கள் ஏறெடுக்க வேண்டும். நானும் நீங்களும் விரும்பிய வகையிலே இந்த ஆராதனைகளை ஏறெடுக்கிறதிலே தேவன் பிரியப்படுகின்றவர் அல்ல. பாருங்கள், இங்கு காயின் என்ன செய்தான்? தான் விரும்பினபடியாக தேவனை ஆராதித்தான். தன்னிடத்திலே இருந்த காய்கறிகளை கொண்டு போய் தேவனிடத்திலே கொடுத்தால் தேவன் பிரியமாக இருப்பார் என்று அவன் நினைத்தான். ஆனால் ஆபேல் என்ன செய்தான்? தேவனுக்கு எது பிரியமோ, தேவன் எதை எதிர்பார்க்கின்றாரோ, தேவன் எதை கட்டளையிட்டாரோ, தேவன் எதை தன்னுடைய பெற்றாருக்கு செய்யும்படியாக அவர் நியமித்து கொடுத்தாரோ, அவன் அதையே இந்த ஆபேல் விசுவாசத்தினாலே செய்தான். அருமையானவர்களே, இன்று அநேக சபை வழிய அநேக விதமான ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் அதை பிழை சொல்லவில்லை. ஒரு வகையிலே அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்பதையும் நான் சொல்லவில்லை. அவர்கள் எந்த வகையிலும் தேவனுக்கு பிரியமற்றவர்கள் என்பதை நான் சொல்லவில்லை. நான் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் அவர்களுடைய விசுவாசம் என்ன செய்யவில்லை? வளரவில்லை. அவர்களுடைய விசுவாசமானது தேவனுக்கு என்ன பிரியம் என்று தேடி அதை கற்றுக்கொண்டு அதன்படி செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதி அவர்களுக்கு வரவில்லை. காரணம் என்னவென்றால் அவருடைய வாழ்விலே விசுவாசம் பெருகவில்லை. அதற்காகத்தான் அருமையானவர்களை, நாங்கள் எங்களுடைய சபையிலே சங்கீதங்களை மட்டும் பாடுகின்றோம். ஆனால் இங்கிருக்கின்ற அரவாசி பேருக்கு விசுவாசம் இல்லை. நாங்கள் ஏன் சங்கீதத்தை மட்டும் பாட வேண்டும் என்ற விசுவாசம் இல்லை? நாங்கள் ஏன் சபைகளிலே இங்கு இசைக்கருவிகளை பாவிப்பதில்லை? அநேகருக்கு அதை குறித்த அறிவு இல்லை. ஆனால் எங்களுடைய சபையிலே இருக்கின்ற தேவன் எண்ணத்தை சொன்னபடியாக நாங்கள் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு சொல்லாத எதையுமே சபையிலே செய்யக்கூடாது, எங்களுடைய ஆராதனையிலே செய்யக்கூடாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசித்தவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் தலையறிவு கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. ஏதோ வேற சபையிலேயே இங்கு வந்துவிட்டோமே, ஆனபடியாலே நாங்கள் சங்கீதங்களை பாடுகிறோம், அல்லது நாங்கள் இசைக்கருவிகளை வாசிக்க சந்தர்ப்பம் இல்லாதபடியாலே வாசிக்காமல் விடுகிறோம் என்பதை அல்ல. எனக்கும் உங்களுக்கும் உறுதியாக விசுவாசித்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஏன் நாங்கள் இவைகளை செய்யக்கூடாது, அல்லது நாங்கள் ஏன் இவைகளை செய்ய வேண்டும் என்ற உறுதி அறிவு உங்களுக்கு பெருக வேண்டும் அருமையானவர்கள். ஏனென்றால் நாங்களும் இந்த காயினை போல அல்லாமல் இந்த ஆபேலை போல ஆராதனையிலே மிகவும் மிகவும் முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த ஆராதனைக்கு நாங்கள் தேவன் சொன்னபடியாக செய்கின்ற ஆராதனைகளை ஏறெடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 15:8-9 சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், மத்தேயு 15:8-9, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். என்ன சொல்லுகிறது ஆராதனையை பற்றி? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் என்றால், எங்களுடைய உதடுகளும் தேவனை கனம் பண்ண வேண்டும், அதே வேளையில் எங்களுடைய இருதயங்களும் தேவனை கனம் பண்ண வேண்டும். சரியான முக்கியம் இங்கே அநேக சொல்லுகின்ற காரியம் என்னவோ, எங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு தெரியும், அது உண்மை. ஆனால் தேவன் இங்கே தன்னுடைய வாயும் உங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய வார்த்தைகளும் அது சரியாக இருக்க வேண்டும். அது மனுஷனுடைய கற்பனைகளை மனுஷர்களுடைய சிந்தனைகளை உருவாக்கினதாக உங்களுடைய பாடல்களோ அல்லது உங்களுடைய எழுத்துக்களோ உங்களுடைய எந்த காரியமும் மனிதனுடைய கற்பனைகளை அது கொண்டதாக இருக்கக்கூடாது. அருமையாளர்கள், அதற்காகத்தான் நாங்கள் மனிதனுடைய கற்பனை இல்லாத, மனிதனுடைய எந்த விதமான சிந்தனைகளும் அல்லாத தேவனுடைய சிந்தனையான பாடல்களை நாங்கள் பாடுவதனுடைய காரணம் அதுதான். ஆனால் அதே நேரத்தில் நான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாங்கள் இந்த சங்கீதங்களை மட்டும் பாடுவதனாலே தேவன் எங்களுடைய ஆராதனைகளை ஏற்றுக் கொள்ளுவார் என்பதனுடைய அர்த்தம் அல்ல. அது உங்களுடைய இருதயம் அதை உணர்ந்து அதை சந்தோஷமாக தேவனுக்கு பாடுகின்றதாக இருக்க வேண்டும். நித்திரை சோம்பலோடும் அல்லது வேறு சிந்தனைகளோடும் ஏதோ மனதிலே பாடமாக்கினோம் என்று எங்களுடைய வாயினாலே நாங்கள் பாடுகிறதிலே தேவன் பிரியப்படுது. அவரைத்தான் தேவன் பார்த்து சொல்கிறார், நீங்கள் மாயக்காரர். என்னவென்றால் உங்களுடைய வாய் என்னவாக இருக்கின்றது? சரியாக இருக்கின்றது. ஆனா உங்களுடைய இருதயம் எப்படியாக இருக்கின்றது? தூரமாக. எப்படி வரும் என்ற அருமையாளர்களே, எங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் தேவனை நோக்கி நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்து தரும். சோம்பலாக நித்திரையாக அதிலேயே ஒரு சந்தோஷமின்மையாக இருக்கிறது சொன்னால் எங்களுடைய விசுவாசமானது மிகவும் குறைவு. ஏனென்றால் நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் எகிப்திலிருந்து இந்த ஜனங்கள் என்ன செய்தார், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தார். காரணம் என்னவென்றால், என்னுடைய ஜனங்களை நீங்கள் ஆராதிக்க விடுங்கள் என்றால் என்னவென்றால், அடிமைத்தனத்திலிருந்து ஆராதிக்க முடியாது. அவர் எப்படியாக ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் மோசேயிடம் விட்டாரா? இல்லை, நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஜனங்கள் நீங்கள் என்ன எப்படியாக ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுத்தார் அவர்களுக்கு. ஆகவே நாங்கள் வறுமையானவர்களே, பாவத்தின் அடிமைத்தனத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்து எந்தெந்த தேசங்களில் இருந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் பிறந்தும் தேவனங்களை மீட்டு தன்னுடைய சபையிலே அவர் வைத்திருக்கின்ற வேளையிலே நாங்கள் அவரை ஆராதிக்கின்றவர்கள். அவர் மீட்டதனுடைய நோக்கம் தன்னை ஆராதிப்பதற்காக. ஆனபடியாலே நாங்கள் ஆராதனை செலுத்த வேண்டும். எப்படி என்றால் அவர் எங்களுக்கு கற்றுத்தந்தபடியாய். ஆகவேமையால் இதுதான் எங்களுடைய விசுவாசம். என்ன செய்யும் என்றால் தேவன் கற்றுத்தந்தபடியாக ஆராதனையை நடத்த அது சித்தமாகும். ஏனென்றால் இது ஆபேலுடைய வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது ஒன்று. மூன்றாவது என்ன செய்யும் என்றால் இந்த விசுவாசம் அது கீழ்ப்படிவை அது எங்களுக்கு தரும். இங்கு எங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க எங்களுடைய வாழ்விலே கீழ்ப்படிவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். சிறிய காரியங்கள், சிறிய கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் எங்களுடைய இருதயமானது கீழ்ப்படியும் படியாக என்ன செய்யும்? அது எங்களை உந்தும். அது விசுவாசம் அதிகரிக்கிறதுனாலேயே அது எங்களுக்கு உருவாகும். அவன் இங்கு வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் என்னுடைய கட்டளைகளை என்ன செய்யுங்கள்? கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னுடைய கட்டளைகளின்படி நீங்கள் நடவுங்கள். நான் என்னுடைய தேவனுடைய கட்டளைகளை நான் எப்படியாக கீழ்ப்படிந்தேனோ அதே போல நீங்களும் என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே அவர் சொன்னார். ஜோவான் 15 அதிகாரம் 10 வசனத்திலே இயேசு சொன்ன காரியம் என்னவென்றால், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால். என்ன சொல்கிறார்? நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை அருமையாக நீங்கள் கை கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு 10 கட்டளை எழுதி தந்திருக்கின்றார். தேவன் வேறு கட்டளைகளை தந்திருக்கின்றார். நாங்கள் என்ன செய்கிறதில்லை, அதற்கு எந்த வகையிலும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. காரணம் என்னவென்றால் எங்களுடைய விசுவாசம் இல்லை. இங்கு ஆபிரகாமுடைய வாழ்வை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்கு முன்பதாக அவனிடத்தில் விசுவாசம் இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? இருந்தது. நீ உன்னுடைய தேசத்தை விட்டு நீ என்ன செய், நான் உனக்கு காண்கிற தேசத்திற்கு நீ போ. என்ன செய்தான்? போனான். விசுவாசம் இருந்ததா இல்லையா? விசுவாசம் இருந்தது. ஆனால் தேவன் அவனுக்கு என்னத்தை கொடுத்தார்? நான் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஒரு குமாரனை தருவேன் என்று தேவன் வாக்கு தத்தம் பண்ணினார். இங்கு என்னை தேசத்திற்கு நீ போ என்று சொன்னதும் தேவன் தான். இந்த வாக்கு தத்தத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொன்னதும் தேவன் தான். அவன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றான். இந்த வாக்கு தத்தத்தை அவன் நம்பினவனாக இருந்தாலும் அவன் அதுக்கு குறுக்கு வழிகளை தேடி அதை காத்திருக்கின்ற அந்த பொறுமையை இழந்தவனாக அவன் என்ன செய்கிறான்? அவன் செயற்பட்டவனாக இருக்கின்றான். அவன் கீழ்ப்படியவில்லை. அநேக தரங்களிலே விழுந்து போகின்றான். ஆனால் எப்பொழுது ஆபிரகாம் அங்கு விசுவாசத்தின் தந்தையாக தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை தேவன் அங்கு அவருக்கு திருவிழம் பற்றினார். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மகனை கொண்டு போய் என்ன செய்தார்? அங்கே பலியிட கொடுத்த வேளையில். அருமையாக நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு விசுவாசமானது எங்களிடத்திலே அதிகரிக்க 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 நாங்கள் கீழ்ப்படுகின்ற தன்மைகள் எங்களுக்கு அதிகரிக்கும். அவர்கள் ஆபிரகாமுடைய வாழ்விலே அது உண்மை. இங்கு ஆபிரகாம் இறுதியாக என்னத்தை விசுவாசித்தான்? ஆபிரகாம் இங்கு ஈசாக்கு மரித்தாலும் அந்த ஈசாக்கு என்ன செய்வான்? மறுபடியும் உயிரோடு எழுப்பப்படும் என்பதை முதல் முதலாக விசுவாசித்தவன் இந்த ஆபிரகாம். எத்தனை தரம் அவிசுவாசத்தினாலே தோற்று ஆபிரகாம், இப்பொழுது அவனுடைய விசுவாசமானது வளர்ந்து என்னத்தை கொடுக்கிறது? என்ன காரணம் அந்த விசுவாசம் வருவதற்கு? அவனுடைய கீழ்ப்படிவு. எந்த வகையிலும் அவன் சாட்டு சொல்லவில்லை. இவ்வளவு காலம் நான் பிள்ளை இல்லாமல் இருந்தேனே, என்னை கொண்டே பலியிட சொல்லுகிறது நியாயமா என்று கூட கேட்கவில்லை. அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அருமையாளர்களே, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல எங்களுடைய விசுவாசமானது வளர்ந்த இறுதி விசுவாசமாக இருக்கின்றதா? நீங்க ஒவ்வொருவரும் கேளுங்கள். உங்கள் இதயங்களை பார்த்து நாங்கள் பூரணமாக தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய கட்டளைகள் அது அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் என்பது அல்ல, அது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிறதான் தேவனுடைய கட்டளை. அதன்படியாக நாங்கள் நடக்கின்றோமா? நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் காலையிலே தேவனுடைய 10 கட்டளை எடுத்து வாசியுங்கள். முதலாவது கட்டளை, இரண்டாவது கட்டளை, மூன்றாவது கட்டளை ஒவ்வொரு நாளும் வாசித்து நீங்கள் கேளுங்கள். இந்த கட்டளைகளின்படி நான் நடக்கிறேனா, நடப்பதற்கு நான் முயற்சிக்கிறேனா, அதற்கு உண்மையாக விருப்பத்தோடு நான் செயற்படுகிறேனா, கேளுங்கள். அருமையானவர்கள், என்றால் உங்களுடைய விசுவாசமானது வளர்கின்றதாக இருக்க வேண்டும். அது உங்களுடைய கீழ்ப்படிவிலே வைத்து இந்த விசுவாசத்தை அளக்க முடியும். எங்களுக்கு விரும்பினதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறது, விருப்பம் இல்லாததற்கு விட்டு விடுறது, இது எங்களுடைய சமூகம், எங்களுடைய சுபாவம். தேவனுடைய கட்டளைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது நாலாவது, இந்த விசுவாசம் என்ன செய்யும் என்றால், இந்த கீழ்ப்படிவை நாங்கள் கீழ்ப்படுகின்ற வேளையிலே தேவனுடைய வார்த்தையின்படியாக நானும் நீங்களும் செய்ய வேண்டும் என்று விரும்பியதை செயற்படுத்துகின்ற வேளையிலே எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுமா, அதிகரிக்குமாம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி வேதம் சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு உபத்திரவம் வரும் என்று வேதம் சொல்லுகின்றது. இன்னொரு வகையில் எண்ணத்தை நாங்கள் காணுகிறோம். இந்த விசுவாசம் எங்களுக்கு எண்ணத்தை தருகின்றது, உபத்திரவத்தை தருகின்றது. இது எங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு பகுதி. பிரசங்கங்கள்ல இந்த பார்த்தியை கேட்பதற்கு விருப்பமே எங்களுக்கு இல்லை. என்ன செய்யணும்? பாச சொல்லணும், நீங்க சேர்ச்சி கொழுங்கா வந்தீங்கன்னா உங்களுக்கு அநேக ஆசீர்வாதம் கிடைக்கும். சேர்ச்சில சனம் குவியும். ஆனா நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் ஒழுங்காக வந்து அவருடைய வார்த்தையின்படியாக நீங்கள் நடந்து தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடியாக செய்கின்ற வேளையிலே உங்களுக்கு உபத்திரவங்கள் பெருகும் என்று சொன்னால் நாங்கள் சப பக்கமே வரமாட்டோம். ரோமர் 5:3 பாருங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நீங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுங்கள். அருமையாளர்களை, வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், உங்களுடைய விசுவாசம் பெருக பெருக என்ன செய்யுமா, உங்களுக்கு உபத்திரவம் பெருகும். ஆக உங்களுடைய எதற்கான உபத்திரவம் இது? தேவனுக்கென்று படுகின்ற உபத்திரவம். உங்களுடைய சுய தொழில்களிலே நீங்கள் படுகின்ற உபத்திரவமோ அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் படுகின்ற உபத்திரவமோ அது அல்ல. அல்லது உங்களுடைய பிழைகளினாலே நீங்கள் படுகின்ற உபத்திரவம் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் படுகின்ற உபத்திரவம். இதை இந்த கிறிஸ்தவ விசுவாசிகள், வேதத்திலே சொல்லப்பட்ட விசுவாசத்தின் வீரர்கள் இதை அனுபவித்தார்கள். இதை உபத்திரவத்தை அனுபவிக்காத எந்த விசுவாச வீரனும் இந்த பூமியிலே இருந்ததாக சரித்திரமே இல்லை. நீங்கள் பாருங்கள், எபிரேயர் 11:35-33. எபிரேயர் 11:35. ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடைய உயிர் உழைப்பு பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தடையும்படி விடுவிதலை சமாதியில் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறியுண்டார்கள், வாளாலே அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்தானர். குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். யார் இவர்கள் அனுபவித்தவர்கள்? விசுவாசத்தினுடைய வீரர்கள். அருமையானவர்களே, நான் உங்களை கேட்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்கென்று என்ன துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள்? உங்களுடைய நன்மைகளுக்காக நீங்கள் அநேக துன்பங்களை அனுபவிக்கிறதை நீங்கள் எங்களுக்கு லிஸ்ட் போட்டு சொல்வீர்கள். ஐயோ, எனக்கு படுகின்ற துன்பங்களும் வேதனைகளும் அநேகம் ஐயா என்று சொல்வீர்கள். சபைக்கு வரவில்லையே என்று கேட்டால் அநேக காரியங்கள் துன்பங்களை பற்றி சொல்லுவோம். ஐயோ, எங்களுக்கு தலை இடிக்குது, எங்களுக்கு அது செய்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று அநேக காரியங்களை சொல்லுவோம். ஆனால் தேவனுக்கென்று நீங்கள் படுகின்ற துன்பத்தை நான் ஒருவரிடத்திலே நான் கேட்கவில்லை. நீங்கள் தேவனுக்கென்று தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படிவதனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வருகின்றதா? நீங்கள் தேவனுடைய வழியிலே நிற்பதனாலே உங்களுக்கு வேதனைகள் வருகின்றதா? நீங்கள் தேவனுடைய நியாய பிரமாணங்களின் படியாக அவருடைய வழிகளின் படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்கிறதுனாலே உங்களுக்கு வேதனைகள் வருகின்றதா? அருமையாக வேதனைகள் அப்படியாக நீங்கள் வரவில்லை என்றால் அர்த்தம் என்ன? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய இல்லை. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவனுக்கு தேவ நாமத்தின் நிமித்தமாக வேதனைகள் உபத்திரவங்கள் வர மாட்டாது. அவன் இந்த விசுவாசம் அதிகரிக்க எங்களுக்கு கீழ்ப்படிவு அதிகரிக்கும். இந்த கீழ்ப்படிவு அதிகரிக்க எங்களுக்கு உபத்திரவங்கள் எங்களுக்கு இந்த பூமியிலே உருவாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் மேய்ப்பனை வெட்டுவார்கள், ஆடுகள் செய்யப்படும் சிதறடிக்கப்படும். அருமையாளர்களே, இன்றிருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த வேதனைகள் துன்பங்கள் உங்களை நெருங்குகின்ற வேளையிலே சோர்ந்து போகாதீர்கள். அதேன்றால் கிறிஸ்து எங்களுக்கு தரப்பட்ட வாக்கு தத்தம். ஏனென்றால் இந்த உபத்திரவம் விசுவாசம் எங்களிடத்தில் அதிகரிக்க உபத்திரவம் எங்களுக்கு அதிகரிக்குமானபடியாலே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க முடியும். நீங்கள் எவ்வளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கு? ஐந்தாவது, தேவனுக்கு நாங்கள் விசுவாசம் எங்களுக்கு இருக்க விசுவாசம் எங்களிலே அதிகரிக்க வருகின்ற நன்மை என்னவென்றால், தேவனுக்கு என்று காத்திருக்கும் அந்த பொறுமை எங்களுக்கு கிடைக்கும். அவை இன்று எங்களுடைய வாழ்விலே பொறுமை எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே குடும்ப வாழ்விலே எங்களுக்கு பொறுமை இல்லை. எங்களுக்கு அதற்கு காரணம் என்னவென்றால் எங்களுடைய விசுவாசத்தினுடைய குறைவு. இங்கு ஆபிரகாம் இங்கு பொறுமை இல்லாதவனாக அந்த சுதந்திர புத்திரனை பெறுவதற்காக அவன் வேறு வழிகளை என்ன செய்கிறான், அவன் அங்கு நாடுகிறான். அவனுக்கு அங்கு பொறுமை இல்லை. அவன் வேதம் சொல்கிற காரியம் என்னவென்றால், இந்த உபத்திரவம் உங்களுக்கு என்னத்தை தர வேண்டும், அது பொறுமையை தரும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, உபத்திரவம் பொறுமையையும். அவன் இந்த விசுவாசம் எங்களிடத்திலே அதிகரிக்கின்ற வேளையிலே நாங்கள் மிகவும் ஒரு பொறுமை உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். ஏனென்றால், ஏன் அந்த பொறுமை என்றால், இங்கு தேவனுடைய கரத்திற்கு வெளியாக எங்களுக்கு என்ன நடக்காது, ஒரு முடிவேனும் விழாது என்கின்ற அந்த விசுவாசம். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சிறியதாக நாங்கள் நினைத்ததை விட வேறொன்று நடந்தால் நாங்கள் டென்ஷன் ஆயிடுவோம், புறுபுறுப்போம், கோபப்படுவோம். நாங்கள் அங்கு பொறுமையின்மையாக நாங்கள் நடந்து கொள்வோம், நாங்கள் பதறுவோம், மற்றவர்களோடு நாங்கள் எரிஞ்சி விழுவோம், மற்றவர்களை நாங்கள் குறை கூறுவோம். என்ன காரணம்? எங்களிடத்திலே அங்கு தேவனிலே அந்த விசுவாசம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஒரு வேதனை நடந்தாலும் அது தேவனை அறியாமல் அது ஒன்றும் என்ன செய்யாது, எங்களுக்கு நடக்காது. அது தேவன் எனக்கு அனுமதித்தது ஒன்று. ஆகவே அந்த வேதனையிலும் அந்த தோல்வியிலும் தேவன் பிரதானமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூடிய பொறுமை எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். இது எப்படி வேணும் என்றால், விசுவாசம் அதிகரிப்பதனாலே. நீங்க யோசேப்பினுடைய வாழ்வை எடுத்து பாருங்கள். தன் சகோதரர்கள் எவ்வளவிற்கு வேதனையை அவர்கள் கொடுத்தாலும் அவர் என்ன செய்யவில்லை, எந்த வகையில் அவர்களை பழிவாங்கவோ சிந்திக்கவோ அவன் போகவில்லை. காரணம் என்னவென்றால், அவன் பொறுமை உள்ளவனாக இருந்தான். நீங்கள் பாருங்கள், ஏசாயா 28:16 சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், விசுவாசி பதறான். விசுவாசி ஒருபொழுதும் அவன் பதறுகின்றவனாக இருக்க மாட்டான். அவன் நீங்கள் ஜோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஜோபு எவ்வளத்திற்கு வேதனை உள்ளவனாக இருந்தோ அவன் மிகவும் பொறுமை உள்ளவனாக இருந்தான். காரணம் என்ன? அவன் தேவனிடத்திலே வைத்த அந்த விசுவாசம். அருமையானவர்களே, நானும் நீங்களும் என்னுடைய வாழ்விலே நாங்கள் விசுவாசம் எங்களிடத்திலே அதிகரிக்கின்ற புகழிலே எங்களிடத்திலே பொறுமை என்ன செய்யுமா, அதிகரிக்குமா? இங்கு எபிரேயர் 10:36 நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேலே நாத்துமா பிரியமாயிராது என்றால், நீங்கள் பொறுமையற்றவர்களாக இருந்து நீங்கள் பின்வாங்கி போனால் என்னுடைய ஆத்துமா உங்களிலே பிரியமா இருக்காது. விசுவாசி, மெய்யாக விசுவாசி என்ன செய்வான் என்றால், அவன் தேவனுக்கென்று அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை, அந்த பரலோக ராஜ்யத்தை பெறும்படியாக அவன் பொறுமையோடு இருப்பான். இந்த பூமியில எந்த வேதனைகள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த தோல்விகள் வந்தாலும், அவனுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை என்னவென்றால், தேவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். அருமையாக இந்த விசுவாசம், இந்த பொறுமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அடுத்ததாக, இறுதியாக, இந்த விசுவாசம் என்னத்தை எங்களுக்கு தரும் என்றால், தேவ ஜனங்களோடு இருக்கின்ற ஐக்கியத்தை இந்த விசுவாசம் எங்களுக்கு தரும். அவங்க தேவ ஜனங்களோடு இருக்கின்ற இந்த ஐக்கியம், தேவ ஜனங்களோடு நாங்கள் சேர்ந்து நாங்கள் இருக்க வேண்டும் என்ற இந்த ஐக்கியம், இந்த விருப்பம் எல்லாம் எங்களுக்கு விசுவாசத்தினாலே வருகிறதாம். யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இது இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், எபிரேயர் 11 எபிரேயர் 11 24-25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே, கவனமாக கேளுங்கள், விசுவாசத்தினாலே மோசேதான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாப சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு என்ன செய்தான் இங்கு மோசே? தான் இவ்வளத்திற்கு வசதியானவனாக இருந்தும் அவனிடத்தில் இருந்த அந்த விசுவாசம் என்ன செய்ததாம்? விசுவாசிகளோடே அங்கு என்னத்தை செய்ய அவன் ஆயத்தமாக இருக்கிறான்? துன்பத்தை அனுபவிக்க. அருமை அருமையானவர்களை பாருங்கள், இதுதான் அந்த விசுவாசத்தினுடைய முதிர்ச்சி, இதுதான் அந்த விசுவாசத்தினுடைய அந்த வளர்ச்சி, இதுதான் தேவன் கட்டித்தருகிற அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு என்னவென்றால், இங்கு விசுவாசம் எங்களிலே அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க, நாங்கள் தேவனையுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய கீழ்ப்படிய, நாங்கள் தேவனோடு இருக்கிற ஜனத்தோடு இருக்கின்ற ஐக்கியம் எங்களுக்கு என்ன செய்யுமா? அது பெருகுமா? பெருக வேணுமா? அவை தேவ ஜனங்களோடு எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றால், வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், எங்களிடத்தில் விசுவாசத்தில் என்ன இருக்கிறதா? குறைவு இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது எங்களுடைய சரீரம் தலையை கிறிஸ்துவாக கொண்ட அவயவம் எங்களுடைய சபை. அவனுடைய கையானது வடிவாக வழங்கவில்லை என்றால் நல்ல ஊட்டச்சத்து இந்த கைக்கு போகவில்லை. அதனால தான் என்னுடைய கையாலே நான் இந்த மற்ற சரீரங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கின்றது. காரணம் என்ன? இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ஜனங்களோடு நாங்கள் ஐக்கியப்பட முடியாது. இது நானா சொன்னேன், வேதம் தெளிவாக சொல்ற காரியம் என்னவென்றால், அவன் விசுவாசத்தினாலே, தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினாலே அவன் தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதல்ல, துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்ட. அருமையானவர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்விலே நாங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்றால், அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் மெய்யாகவே கழுவப்பட்டோம் என்றால், நாங்கள் விசேஷித்த விருப்பத்தை தேவனுடைய ஜனங்கள் மேலே நாங்கள் வைத்திருப்போம். உங்களுக்கு வடிவாக தெரியும், உங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற விருப்பமா மற்றவர்களுடைய குடும்பத்திலே இருக்கிற விருப்பமா உங்களுக்கு அதிகம்? உண்மையை சொல்லுங்க. நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற விருப்பம் உங்களுக்கு விருப்பம். அதுக்காக மற்றவர்களை விருப்பம் இல்லை என்பது அல்ல, நீங்கள் விசேஷித்த விருப்பம் உங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்றவர்களே, அது உண்மை. அப்படி இருக்க வேணும் கட்டாயமாக. அவை அதே போல இந்த தேவனுடைய ரத்தத்தினாலே பிறந்து தேவனாலே நாங்கள் உருவாக்கப்பட்டு தேவனாலே மீட்கப்பட்ட இந்த ஒரே ஜனங்களிடத்திலே எங்களிடத்திலே மற்றவர்களும் பார்க்க அதிக விசேஷித்த ஒரு கணம், விசேஷித்த ஒரு விருப்பம், விசேஷித்த ஒரு ஐக்கியத்தை நாங்கள் விரும்புகின்றவர்களாக இருப்போம். எப்பொழுது என்றால் நாங்கள் அவராலே பிறந்தோம், அவராலே கழுவப்பட்டோம், அவராலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவரே எங்களுக்கு எப்பொழுதும் தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கின்ற வேளையிலே அவருடைய பிள்ளைகள் மேலே இந்த விருப்பமானது எங்களுக்கு தானாக வரும். அது எப்பொழுது என்றால் விசுவாசம் எங்களிலே அதிகரிக்கின்ற முறை. அருமையான எங்களுக்கு இருக்கின்ற இந்த ஐக்கியமானது பணத்தையோ வசதியையோ கல்வியையோ பலத்தையோ மையமாக வைத்ததாக அல்லாமல் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த விசுவாசத்தை, அந்த நீதியை மையமாக வைத்த இந்த உறவுகளை, ஐக்கியத்தை நாங்கள் ஏற்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். சபையானது ஐக்கியத்திலே பலப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரோடு ஐக்கியப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு குடும்பங்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதை வேதம் திரும்ப திரும்ப சொல்கிறப்படியாது. எப்ப வரும் என்றால் இது விசுவாசம் என்னிடத்திலே உள்ளத்திலே பெருகின்ற வேளையிலே இந்த ஐக்கியமானது எங்களுக்குள்ளாக வரும். நாங்கள் ஏன் இந்த விசுவாசமானது எங்களிடையே வளர வேண்டும் என்று நாங்கள் போன கிழமை பார்த்தோம். அப்படி இருக்கின்ற வேளையிலேதான் தேவனுடைய கோபமானது எங்களிலே தனியும், இரண்டாவதாக தேவனுக்கு பிரியமான ஆராதனை எங்களாலே செய்ய முடியும், மூன்றாவதாக விசுவாசம் அதிகரிக்கின்ற வேளையிலேதான் நாங்கள் தேவனுக்கு அதிகமாக கீழ்ப்படிய முடியும், அதிகமாக கீழ்ப்படுகின்ற வேளையிலே எங்களுக்கு அநேக உபத்திரவங்களை இந்த விசுவாசமானது ஏற்படுத்தி தரும். அந்த உபத்திரவத்திலேயும் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கின்ற அந்த குணாதிசயத்தை விசுவாசம் எங்களுக்கு தருகின்றதாக இருக்கும். பின்பதாக அது எங்களுக்கு விசுவாசம் என்னத்தை தருமென்றால் தேவனோடு இருக்கின்ற தேவனுடைய ஜனத்தோடு இருக்கின்ற ஐக்கியத்தை அது எங்களிடத்திலே அது வர்த்திக்க பண்ணும், அதிகரிக்கப்படும். அவர்மையானவர்களே, நானும் நீங்களும் இந்த விசுவாசத்திலே நானும் நீங்களும் வளர்கின்றவர்களாக, இந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வளர்கின்ற வேளையில் இந்த காரியங்களை நாங்கள் செய்கின்றவர்களாக இருப்போம். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை, ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய சிந்தனைகளை, ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய நோக்கங்களை. இப்படியான ஒரு விசுவாச வளர்ச்சியை, விசுவாசத்தை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? அல்லது நீங்களும் ஏனோதான ஒன்று சபைக்கு வருகிறோம் போகிறோம் என்று ஒரு அர்த்தமில்லாத கிறிஸ்தவ ஜீவியத்தை நீங்கள் ஜீவிக்கின்றீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சை பார்த்து கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார்களா இருக்கிறாரா என்று நீங்களே அறியீர்களா? ஆகவே அருமையானவர்களே, தேவன் தாமே இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் அவருக்கு முன்பாக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க, இந்த விசுவாசமானது உங்களிலே வளர்ந்து இப்படியான கனிகளை கொடுக்க தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.